நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூருடைய காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வடமை போல வந்த கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்றும் அதிகாலையில் இரண்டு அன்பர்களிடமிருந்து இரண்டு கேள்வி, ஒவ்வொருவரும் இரண்டு கேள்வி அனுப்பியிருந்தார்கள். அதற்கு இன்று முடிந்தளவு பதில் காண்போம். நான்கு கேள்விகள் மொத்தம். முதலாவது அன்பர் அனுப்பிய இரண்டு கேள்விகளை முதல் பார்த்து விடுவோம். அவர் என்ன கேட்கின்றார் என்றால், ஐயா, நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் சத்குருவாக அமைந்திருக்கின்றார், அதிலும் ஐயமில்லை. இருப்பினும் எனக்கு ஒரு எதிர்காலத்துக்குரிய கேள்வி ஒன்று, அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் அதற்குரிய பதில் முடிந்தால் தாருங்கள் என்பது அவருடைய கேள்வி, முதலாவது கேள்வி. அந்த கேள்வி என்னவென்றால், பாபாஜி அவர்கள் சத்குரு அவர்கள் எங்களை எப்படி ஆட்கொள்வார்கள், எந்த நேரத்தில் ஆட்கொள்வார்கள் என்று ஓரளவு புரிந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் சாதனை செய்து சாதனையில் மேலே வரும்போதுதான் சத்குருவின் ஆட்கொள்ளுதல் நடக்கும். ஆனால் அதை எந்த முறையில் செய்வார் என்பது எனக்கு ஒரு அரிய ஆர்வமாக இருக்கின்றேன் என்பது அவருடைய கேள்வி. நல்ல விடயம். இதை நாங்கள் சிறிது சிந்திப்போம், நடந்தவற்றை வைத்து சிந்திப்போம். சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் எங்களை ஆட்கொள்ளுவதற்கு இரண்டு முறைகளை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை அவர் மற்றைய சாதகர்களை ஆட்கொண்ட விடயத்தில் இருந்து நாங்கள் காண்கின்றோம் என்று வைப்போம். முதலாவதாக, அவர் ஆதிசங்கரர் கபீர்தாஸ் அவர்களை தன்னுடைய தீட்சைக்குள் உட்படுத்தும் போது எப்படி ஆட்கொண்டார் என்பதற்கு சரிதை இல்லை கிரியா யோகத்தில். மூன்றாவதாக, அவர் ஆட்கொண்டது லாகிரி மாயிஷேர் அவர்களை, அவரை ஆட்கொண்ட விதம் எல்லோரும் நாங்கள் யோகியின் சுயசரிதை என்ற புத்தகத்தில் படித்திருக்கின்றோம், சத்சங்கங்களிலும் கேட்டிருக்கின்றோம். அவரை ஆட்கொண்ட விதம் அவர் தூள வடிவில் வந்தார், ஆனால் தன்னுடைய உருவத்தில் வரவில்லை. அவரை இமயமலையில் அவரை சந்திக்கின்றார் துரோணகிரியில் என்று சரிதை படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த வடிவில் கூட லாகிரி மகேஷியர் அவர் யார் என்பதை உணரவில்லை. ஆனால் அவருடைய நெற்றி பொற்றில் தன்னுடைய கைகளினால் தொடும்போது லாகிரி மகேஷியருக்கு அனுபவம் கிடைக்கின்றது, உணர்வு கிடைக்கின்றது. அது ஒரு வகையான ஆட்கொள்ளுதல் பாபாஜி செய்தார் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ரெண்டாவது ஆட்கொள்ளுதல், எங்களுடைய நாலாவது குரு சாதகராகிய பாபாஜியின் நேரடி சாதகராகிய யோகி ராமையா அவர்களை சூட்சுமத்தில் ஆட்கொண்டிருக்கின்றார் தொடக்கத்தில். அவரையும் நீலகண்டனையும். அதாவது அவர் குரல் மூலம் அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஓ வேதாந்தத்தில் அசரீரி என்று சொல்லுவோம், ஒரு குரலை கொடுத்து ஆட்கொண்டு இறுதியில் தன்னையே காட்டியிருக்கின்றார் தூள உடலை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜி எப்படி எங்களை ஒரு நேரத்தில் ஆட்கொள்ளுவார் என்றால், இந்த ரெண்டு முறையிலும் அவர் ஆட்கொண்டிருப்பது எங்களுக்கு படித்திருக்கின்றோம். குருமார்கள் மூலமாகவும் அவருடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜி என்ற புத்தகம் மூலமாகவும். ஆகவே இந்த ரெண்டு முறையிலும் அவர் ஆட்கொள்ளுவார். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு பதிஞானத்தை மாத்திரம் அவர் தர முடியாது என்பது எங்களுக்கு தெரிந்ததொன்று. அவர் இறையில் இருந்து வந்த சத்குரு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பதிஞான நிலைக்கு எங்களை கொண்டே விடுவதுதான் இந்த குருவினுடைய விடயம். அதிலும் இவர் முதற்தர குருவாக சத்குருவாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றார். ஆகவே அவர் தன்னுடைய சாதனை பயிற்சி எங்களுக்கு சொல்லித்தந்த பயிற்சி மூலம் நாங்கள் அதில் நிற்போமாக இருந்தால், இறுதி நிலையான பரம்பொருளின் திருவடியில் எங்களை பதிஞானம் பெறுவதற்கு கொண்டே நிறுத்துவார் என்பதை அவர் பாபாஜியின் தெய்வீக குரலில் சூட்சுமமாக சொல்லியிருக்கின்றார். பல இடங்களில் அதை நாங்கள் வாசித்து அறிந்திருக்கின்றோம். ஆகவே அதுதான் அவர் ஆட்கொள்ளும் முறை. ஆனால் எவராலும் பதிஞானத்தை அடைய முடியாது என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. அது மாத்திரமல்ல, அந்த பதிஞானத்தை தரக்கூடியவர் பரம்பொருள் என்பதும் எங்களுக்கு இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை யதார்த்தம். ஆனால் இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் எப்படி பரம்பொருள் மற்றவர்களை ஆட்கொள்கிறார் என்பது படித்திருக்கும் சில விடயங்களை இதற்கு உதாரணமாக இங்கு பார்த்து விடுவோம். முதலாவதாக, மாணிக்க வாசகரை பரம்பொருள் எப்படி ஆட்கொண்டார் என்பதை படித்திருக்கின்றோம். குருந்தமர நிழல் அடியில் அவர் அடியார்கள் கூட்டத்துடன் இருக்கும் போது மாணிக்க வாசகர் அதன் வழியாக வருவதாகவும், அப்போது அவரை ஆட்கொள்ளுகின்றார் என்றும் துவக்கத்தை படித்திருக்கின்றோம். அது ஒரு வகை. ஆகவே பரம்பொருள் ஆட்கொண்டது அவர் தூள உருவில் குருவாக மரத்தடியில் மற்றைய சீடர்களுடன் இருக்கும் போது மணிவாசகரை ஆட்கொண்டிருக்கின்றார். ஆகவே தூள வடிவில் வந்து தன்னுடைய உருவத்தை காட்டாமல் ஆட்கொள்ள நடந்திருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதற்கடுத்ததாக சைவ சித்தாந்த உதாரணத்தை எடுத்து பார்ப்போம் என்றால், உமாபதி சிவம் அவர்களை அவருடைய குரு மறைஞான சம்பந்தர் எப்படி ஆட்கொண்டார் என்று பார்த்தால், சிதம்பர கோவில் கோபுரத்துக்கு அடியில் அவர் இருக்கின்றார். அப்போது உமாபதி சிவம் அவர்கள் பல்லக்கில் செல்கின்றார்கள். பூஜை முடிந்து அப்போது அவர் ஒரு வாக்கியத்தை சொல்கின்றார். அதிலிருந்து பகல் குருடு பட்டகட்டையில் செல்கின்றது என்று அதை கேட்டவுடன் உமாபதி சிவம் அவர்கள் இறங்கி வந்து வணங்குகின்றார்கள். அந்த ஆட்கொள்ளல் மீண்டும் தூள உருவில் சொல் மூலமாக நடைபெறுகின்றது. அதே போல் இன்னொரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் அவருடைய அருள்நந்தி சிவத்தை அவருடைய சீஷராகின்றார். பின்னர் அவரை ஆட்கொண்ட விதம் மெய்கண்டார் தன்னுடைய சீடர்களுடன் மீண்டும் அந்த இடத்தில் இருக்கின்றார். ஒரு இடத்தில் சீடர்களுடன் பேசிக்கொண்டு அப்போது அருள்நந்தி சிவம் அந்த இடத்திற்கு வருவதாகவும், அந்த நேரம் அருள்நந்தி சிவம் தன்னுடைய ஆணவ மலத்தால் ஆணவத்துக்குரிய பொருளை கேட்கின்றார். அதற்கு அவரை சுட்டிக்காட்டி நீதான் ஆணவம் என்றதை காட்டுகின்றார். அவரை ஆட்கொள்கின்றார். ஆகவே நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தால் கூட ஆட்கொள்ளுதல் முறை தூள உடம்பில் வந்து சீஷியர்களுடன் இருந்து ஆட்கொண்டதாக படித்திருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த மூன்றையும் நான் இங்கு உபமானமாக உதாரணமாக இந்த அன்பருடைய கேள்விக்கு சேர்த்து விடுகின்றேன். ஆகவே நாங்களும் ஒரு நிலையில் ஒரு புறப்பில் அந்த நிலையை அடையலாம். அந்த நிலையை அடையும் போது எங்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் கிடைக்கும். அது சத்குரு மூலமாகவும் கிடைக்கும் ஒரு ஒரு நிலை வரைக்கும், அதன் பின் பரம்பொருள் மூலமாகவும் கிடைக்கும். அதில் நாங்கள் விதி விலக்கானவர்கள் அல்ல என்று இந்த அன்பரை உற்சாகப்படுத்துகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. அடுத்த கேள்வி அதே என்பர் இரண்டாவது கேள்வியை போட்டிருக்கின்றார். நான் கிரியாயோகத்தில் மனம் மூலமாக பாபாஜியிடம் நான் செய்யும் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகின்றேன். மனம் மூலமாகத்தான், உயிர் மூலமாக கூட இன்னும் நான் செய்யும் பக்குவத்திற்கு வரவில்லை. ஆனால் அந்த ஒப்புக்கொள்ளும் விதத்தை நான் நினைக்கின்றேன், அவர் அதை எடுத்துக்கொள்வார், அதற்கு எனக்கு விமோசனம் தருவார் நான் செய்த குற்றங்களுக்கு என்று நினைக்கின்றேன். அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? எங்களுடைய கிரியா யோகத்தில் அது என்ன மாதிரி அது நடைபெறும் என்பதை கொஞ்சம் விளக்குவீர்களா என்று கேட்கின்றார். இது ஒரு இடத்திலும் எழுத்து மூலம் தரப்படவில்லை. ஒவ்வொருவரும் இதை உணர்வு மூலம் அறிய வேண்டும். இருப்பினும் எங்களுடைய குருமார்கள் சொன்ன சில விடயங்களை வைத்தும் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை வைத்தும் இதற்குரிய பதிலை காணுவதென்றால், நாங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் பாபாஜியிடமும், அது மனதில்தான் தொடங்கும் உண்மையாக, ஆனால் அதை உயிருக்கு கொண்டு வர வேண்டும். உயிருக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால் உண்மையாக்க வேண்டும். ஒரு அதை அதில் உண்மை நிலையில் இல்லாமல் அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுதல் துவக்கத்தில் சரி, அதன் பின்னர் அது உண்மையிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டு அதிலிருந்து நாங்கள் வழியால் வர வேண்டும் என்று குருமார்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலும் கிடைக்கும் விடயங்களில் நாங்கள் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே குற்றங்களை ஒப்புக்கொண்டால் பாபாஜி சத்குரு எங்களை குழந்தைகளாக பார்க்கின்றார். அதை அவருடைய புத்தகத்தில் வாசிப்பில் நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை விட உணர்வு முறையில் கூட பாபாஜி எவ்வளவு குழந்தைகளாக எங்களை தூக்கிச் செல்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய எழுத்தில் கூட தந்திருக்கின்றார், நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், என்னை பற்றுங்கள், நான் உங்களை குழந்தைகளாக தூக்கிச் செல்கின்றேன், அதை நீங்கள் உணரும் வரைக்கும் நான் தூக்கிச் சென்று கொண்டே இருப்பேன், அதன் பின் நீங்கள் உணர்ந்த பின் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக அதன் வழியில் செல்லுங்கள், நான் உங்களுடனேயே இருப்பேன் என்று சத்குரு அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அது உங்களுடைய பாவ சுமைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய துன்பங்களாக இருக்கலாம், நான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் என்று உணர்த்துகின்றார். அதை விட நீங்கள் இதை குடும்பமாக இருந்து செய்ய வேண்டிய யோகம் என்றபடியால் உங்களுடைய குடும்ப சுமையையும் நான் தாங்க தயார். நீங்கள் உங்களுடைய குடும்ப சுமைகளை தந்துவிட்டு என் வழியை பின்பற்றுங்கள், அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்றும் அவர் ஊக்கப்படுத்துகின்றார். யார்தான் அதை செய்வார்கள்? எங்களுடைய பிரச்சனையை ஒருவர் எங்களுடைய பிரச்சனையை உலகியல் அளவில் பார்த்தாலும் தாங்குவதென்றால் அதை தாங்கலாம், இல்லை என்பதல்ல, ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்குவதென்றால் அது இயலாத காரியம். ஆனால் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் அதை வாக்கியமாகவே தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இந்த கிரியா யோகத்தில், அதை உணரும் பக்குவத்திற்குத்தான் நாங்கள் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் மேல் நோங்கி வர வேண்டும். ஆனால் வந்துவிட்டால் அது இருப்பதை நாங்கள் உணரத் தொடங்குகின்றோம். ஆகவே சத்குரு அந்தளவு தூரத்திற்கு சாதகர்களை ஊக்கப்படுத்துகின்றார். அதற்கு மேலாக பரம்பொருள் இருக்கின்றார். அவர் எல்லோரையும் சத்குருவையும் சேர்த்து குழந்தையாக பார்க்கின்றார். அவர் எல்லோரையும் தேவையானவற்றை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் இல்லாமல் ஒரு இயக்கமும் இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த அன்பருடைய இரண்டாவது கேள்விக்கு பாபாஜியின் இடம் எப்படி அது நடைபெறும் என்பதை இங்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். முடிந்த அளவு பாபாஜியின் அருளுடன் அதற்கு மேலாக ஒரு ஓமானத்தை சைவ சித்தாந்தத்தில் எடுப்போமாக இருந்தால் அதையும் எங்களுடைய மாணிக்க வாசகரை வைத்து எடுத்து விடுவோம். அவர் ஒரு நிலையில் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றார் குருந்தமர அடியில். ஆனால் இறைவன் அவரை தில்லைக்கு போக சொல்கின்றார். ஆனால் அங்கு அவருக்கு இறைவன் உடனடியாக அவரை வந்து சந்திக்காத ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கின்றார் என்றாலாம், இறைவனுக்கு அது ஒரு பாடல் மூலம் இருக்கென்று பேராசிரியர் சொல்லியிருந்தார். அந்த கதையில் ஒரு சுருக்கத்தை மாத்திரம் இங்கு சொல்கின்றேன். நீ என்னை நான் அடியேன் அதாவது கிடையேன், அதாவது நான் அடி நிலையில் இருக்கும் போது நீ என்னை ஆட்கொண்ட வந்தாய் இறைவா, இப்போது நான் கொஞ்சம் பக்குவமடைந்து விட்டேன், உன்னை நாடி வந்து விட்டேன், இன்னும் உன்னை காணவில்லையே என்று சொல்கின்றார் மாணிக்கவாசகர். ரைட், அப்போது நீ எப்போது வந்து என்னை ஆட்கொள்வாய் என்று கேட்கின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதை அந்த நேரத்தில் மாணிக்கவாசகர் இறைவனை நோக்கி கேட்கின்றார் என்னவென்றால், இவ்வளவு குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினேன், அந்த நேரத்தில் வந்து நான் உன்னை ஆட்கொள்ளுகின்றேன் என்று சொன்னாயே, இப்போது குற்றமெல்லாம் நீங்கி வந்து நிற்கின்றேன், இன்னும் எனக்கு நீ ஆட்கொள்ளவில்லையே என்று வருந்தி பாடுவதாக அந்த செய்யுள் அமைந்தது என்று பேராசிரியர் சொல்லி அதை உணர்வு பூர்வமாகவும் பாடினார். இதிலிருந்து நாங்கள் என்ன செய் அறிகின்றோம்? சைவ சித்தாந்த உதாரணத்தில் இறைவன் என்பவன் பெருங்கருணையாளன். அவன் எல்லோரையும் குழந்தைகளாக நேசிக்கின்றான். அவனால் நாங்கள் எல்லோரும் ஆட்கொள்ளப்படுவோம் நிச்சயமாக. குற்றங்கள் இருந்தாலும் குணங்களாக கருதி நீ என்னை ஆட்கொள்ள மாட்டாயா என்பது அந்த பாடலின் சாரம் இப்போது நினைவுக்கு வருகின்றது. ஆகவே இறைவனிடம் மாணிக்கவாசகர் முறையிடுகின்றார் அந்த முறையில். அதேபோல் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியிடமும் அவர் அதை தாங்கும் உள்ளம் கொண்டவராக எங்களுக்கு அறிவித்திருந்தாலும் நாங்கள் அவரிடம் முறையிட்டு அவரிடம் நாங்கள் சரணாகதி அடைய வேண்டும், சரண் புக வேண்டும் என்பது இந்த அன்பருக்குரிய பதிலாக இங்கு வைக்கின்றேன். அவருடைய இரண்டு கேள்விகளுக்கும் சைவ சித்தாந்தத்தில் இருந்தும் சில ஓமானங்களை இன்று சொல்லக்கூடியதாக இருந்தது. பாபாஜிக்கு நன்றி, பரம்பொருளுக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. மற்ற அன்பருடைய கேள்வி, இரண்டு கேள்வி அனுப்பியிருந்தார். வந்த கேள்விகள் தான் வெவ்வேறு கோணங்களில் வருகின்றது. வெவ்வேறு கோணங்களில் அந்த நாளுக்கு ஏற்றபடி பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காண்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், இன்பம் துன்பம் என்று இரண்டையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம், இதை காரியமாக செய்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில், இதற்குரிய காரணம் தன்மமலம், அதாவது எங்களுடைய வினைகளா அல்லது அதற்கு மேலேயா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அருமையான கேள்வி, இதைத்தான் மீண்டும் மீண்டும் படிக்கின்றோம், ஆனால் கேள்விகள் வருகின்றது. இதை இன்னும் கொஞ்சம் மூன்று முறுக்கா பார்ப்போமாக இருந்தால், தன்மமலம் மாத்திரமல்ல எங்களுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணம், மும்மலங்களும் காரணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம், இந்த மூன்று மலங்களுமே எங்களுடைய இன்ப துன்ப நுகர்வுக்கு அனுபவத்திற்கு காரணமாக அமைகின்றது. அதை சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கின்றதென்றால், இந்த கண்ம மலம் என்பது பதில்தான் இந்த அன்பர் சொன்னபடி, அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் அது முதல் காரணம் என்று சொல்கின்றார்கள். ஒரு அடைமொழியுடன் முதல் காரணம் கண்ம மலம், அதாவது வினைகளுடன் வந்தபடியால் தான் நாங்கள் இந்த இன்ப துன்பங்களை நுகர வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் மாயாமலம் எப்படி இதில் ஈடுபடுகின்றது என்பதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் சொல்லு துணை காரணம். அதாவது இந்த வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த இன்ப துன்பங்களை கண்மம் மூலம் வந்த வினைகளால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு தனு கரண புவன போகங்களை வைத்து இந்த உலகம், பொருட்கள், உடலில் உள்ள கருவிகள் எல்லாவற்றையும் இறைவன் தருகின்றார் தன்னுடைய செயல்முறை திட்டத்தில். ஆகவே அந்த மாயாமலம் கூட அதற்கொரு காரணமாக அமைகின்றது. அந்த மாயாமலத்தை துணை காரணம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார். அதுக்கடுத்தது ஆணவ மலத்தை எடுக்கப் போனால் அதை நிமித்த காரணம் என்று சொல்லி சொல்கின்றார் பேராசிரியர். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு ஏன் இந்த மூன்று சொற்களையும் இங்கு கொண்டு வந்தேன் என்றால், இந்த மூன்று மலங்களுமே இந்த நிலைக்கு காரணம் என்பதை இந்த அன்பர் கட்டாயம் அறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, இதில் இருக்கும் சாதகர்களும் மூன்றும் அதை மீளாய்வு செய்யலாம். அதாவது இந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆணவ மலம் காரணம் இல்லை. ஏனென்றால் ஆணவ மலம் என்பது நிமித்த காரணமாக இருக்கின்றது. காரணங்களில் ஒன்று, ஆனால் நிமித்த காரணம் என்றால் அடித்தளம். ஆனால் கண்ம மலம் என்று சொல்வது உயிருக்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுவதற்குரிய முதல் காரணம் என்றும் இப்போது பார்த்துவிட்டோம். அதேபோல் தனு கரண பூன போகங்களை கொடுக்கும் மாயாமலமும் துணை காரணமாக பார்த்து விட்டோம். ஆகவே நாங்கள் ஆணவத்தில் இருக்கின்றோம், ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்றோம் என்று என்ன சொன்னாலும் இந்த இன்ப துன்பங்களுக்குரிய முதற் காரணமும் துணை காரணமுமாக இருப்பது கண்மமலமும் மாயாமலமும். ஆனால் ஆணவமும் எங்களுக்குள் தான் இருக்கின்றது, அது ஒரு நிமித்த காரணம் என்ற சொல்லில் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம் தனித்தனியாக. இன்று இந்த அன்பருடைய கேள்விக்கு அந்த முறையில் அதற்கு நாங்கள் விடை கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பருக்கு இதை விடையாக இன்று கொடுக்கின்றேன். அவருடைய அடுத்த கேள்வியை பார்த்தால், அவருடைய அடுத்த கேள்வி என்ன கேட்கின்றார் என்றால், இருவினை ஒப்பு மாத்திரம் இருந்தால் திருவருளை உணர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. நிச்சயமாக அது ஒரே ஒரு கருத்து மாற்றம் அவருடைய எழுதிய சொல்லில். இருவினை ஒப்பு மாத்திரம் என்ற சொல்லை எடுத்து விட்டீர்கள் என்றால் அது சரியான வசனம். இருவினை ஒப்பு திருவருளை எங்களுக்கு உணர்த்தக்கூடியது, ஆனால் அது மாத்திரம் அல்ல. ஏனென்றால் இந்த இருவினை ஒப்புத்தான் முதலாவது படி நாங்கள் திருவருளை உணர்வதற்கு என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த இருவினை ஒப்பு நாங்கள் அடைய வேண்டுமென்றால், அதாவது இந்த வினைகளால் நாங்கள் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஆகவே இந்த இன்ப துன்பங்கள் இரண்டையும் அனுபவிக்கும் போது, இன்பம் கிடைக்கும் போது நாங்கள் துள்ளாமலும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, துன்பம் கிடைக்கும் போது துவளாமலும் இரண்டையும் ஒரே முறையில் அணுகினால் அதைத்தான் இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அது எங்களுக்கு விளங்கக்கூடிய முறையிலும் அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் எல்லா விடயத்திலும் சிறிது 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 சிறிதாக சேர்த்து கொண்டு வந்தால் அந்த இருவினை ஒப்பை நாங்கள் அடைகின்றோம். இந்த பிறப்பிலோ எந்த பிறப்பிலோ துன்பங்களை அனுபவிக்கும் போது இன்ப துன்பங்களை அதை அடைந்து விட்டால் அது மாத்திரம் திருவருளை தராது, அதன் பின் மலப்பரிபாகம் என்ற ஒரு நிலையை அடைகின்றோம். மலமற்ற நிலை என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதற்கு பிறகு சத்தினி பாதம் என்ற மூன்றாவது நிலையையும் அடையும் போது நாங்கள் திருவருளை உணர்கின்றோம் என்றுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. அதை படித்திருக்கின்றோம் சிறிதளவாவது. ஆகவே இந்த அன்பருடைய இரண்டாவது கேள்விக்கும் அதை விடையாக வைத்து அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ. ஆகவே இந்த நான்கு கேள்விகளுக்கும் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இன்று முடிந்தளவு விடை கண்டோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. எனவே இன்றைய நான்கு கேள்விகளுக்கும் சுருக்கமாக தெளிவான பதில்கள் கிடைக்கப்பெற்றன. அதை மிக சுருக்கமாக உங்கள்கிட்ட செய்வோமாயின், சத்குரு பாபாஜி எங்களை எப்படி ஆட்கொள்வார் என்ற கேள்விக்கு, அதற்கு முதலாவதாக ஆதிசங்கர் கபிதாசரை ஆட்கொண்ட விதம் பற்றியும், அடுத்து நாகரி மகாஷியர் அவர்களை ஆட்கொண்ட விதம் பற்றியும், யோகிராமையா அவர்களை சுக்குரவர்களாக கொண்ட பற்றிய விளக்கங்களுடன் மிக தெளிவான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து எவராலும் பரிஞானத்தை அடைய முடியாது, பரம்பொருளால் தான் அடைய முடியும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. அடுத்து மணிவாசகர் சுந்தர முதலில் வந்து ஆட்கொண்ட பற்றிய கருத்தும், உமாவதி சிவத்தினை உபசரிகள் வந்து ஆட்கொண்டதையும், அண்ணாந்த சிவத்தையும் ஆட்கொண்ட விலங்குகளையும் பற்றி சைவ சித்தாந்தங்கள் கூறப்பட்டிய விளக்கம் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, குற்றங்களை ஒப்புக்கொண்டான் பாபாஜி உணரும் வரை தூக்கி செல்வார் என்று, அதற்கு வெற்றி நிச்சயம் என்று விளக்குகின்றனர். எனவே சத்குரு பாபாஜி எல்லோரையும் ஊக்குவிக்கின்றார், பரம்பொருள் பரம்பொருள் உடையவர், எனவே நாம் அவரிடம் முறையிட்டு அதனை அடைவோம் என்று விளக்கமாக அதற்குரிய கருத்து விளக்கப்பட்டது. பாபாஜியே சத்குரு பாபாஜியே எல்லாத்தையும் உணர்த்துகின்றார், அதை நாங்கள் உணர வேண்டும் என்பதும் தெளிவாக இருந்தது. அடுத்து மூன்றாவது கேள்வியாக, இன்பம் துன்பம் இரண்டையும் அனுபவிக்கின்றோம், இன்ப துன்பங்களுக்குரிய காரணங்கள் என்ற கேள்விக்கும் விளக்கம் தரப்பட்டது. அதில் முதலாவது காரணமாக முதல் காரணம் கர்மமலம் பற்றியும், அடுத்து துணை காரணம் மாயமலம் பற்றியும், அடுத்து ஆணவகலம் இன்ப துன்பங்களுக்கு காரணம் இல்லை என்று நிமித்த காரணம் என்றும் கூறி அதற்குரிய தெளிவான விளக்கம் மூலம் அந்த பதில்கள் தெளிவாக இருந்ததை அதை சாதகர்கள் விளக்கமாக உணரக்கூடியதாக இருந்தது. எளிமையாக நான்காவது கேள்வி, இருவினை ஒப்பு மாத்திரம் இருந்தால் திருவள்ளை உணர்த்தலாமா என்ற கேள்விக்கு அதற்கும் விளக்கம் சிறப்பாக தந்தது. இன்பம் வரும்போது துள்ளாமலும் துன்பம் வரும்போது விடாமலும் இரண்டையும் ஒரே மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எக்காரணத்திலும் இன்பம் துன்பம் போன்று உதாரணம் போன்று ரெண்டையும் ஒரே நிலையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும்போது அதற்குரிய உணர்வுத்தன்மையை அடையலாம். அத்துடன் மனபரிவாகம் பற்றியும் விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கம் நான்கு கேள்விகளுக்கு மிக சிறப்பான தெளிவான சுருக்கமான கருத்துக்கள் மூலம் சாதகர்கள் பல தெளிவான விடயங்களை உட்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. மிகவும் முடிந்த அளவு அதை அருமையாக கொடுத்திருக்கின்றீர்கள். மீண்டும் சாதகர்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தை கேளுங்கள். ரவணையா சொன்னது ஓரளவு சரியாக முடிந்திருக்கின்றது. இருப்பினும் சில தகவல்கள் மேலதிகமாக உண்டு, அதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி. பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
சிறப்பான பதிலும் பாபாஜியால சிறப்பாக அமைச்சு பாபாஜி நன்றி. சைவ சித்தாந்தத்திலே கருத்து மிகவும் அருமையான கருத்து, அற்புதமான கருத்து.
கார்த்தி சார், உங்களுடைய ஒளியுமை கொஞ்சம் கூட வைத்திருந்தால் நல்ல, அல்லது ஒளி வாங்கிக்கு பக்கத்தில் இருந்து பேசுங்கள். எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள். இப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
நல்ல சிறப்பாக அதை நீங்க கூறினீங்க, எனக்கு ரொம்ப என்னைக்கு நம்ம கிரியாயோகத்தினுடைய அடிப்படையில வந்து சைவ சித்தாந்தத்தை நம்ம பயில ஆரம்பிச்சிருக்கோம், அப்பயே இறைவனுடைய அருளால குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கிற பக்குவத்துக்கு நமக்கு கிடைச்ச அருள் இருக்கு. அதனாலதான் உங்களுடைய கேள்விகள் இப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து நேரக்கூடிய பதில் இப்படி இருக்கு. இந்த சைவ சித்தாந்தத்தை பேராசிரியர் அழகா சொல்வார். இப்பயே நம்ம வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுதான் இருக்கிறோம், அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நீங்க உலக வாழ்க்கையும் உலகத்தை விரும்பி பார்க்கக்குள்ள நம்ம இந்த வழியில நம்மள பாபாஜி நடத்திட்டு போறாருன்னா அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் தான், அதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்ல, அதுல எந்த ஒரு சந்தேகமும் நம்ம படல. இன்னும் நம்ம மேல் நோக்கி போறதுக்கு தான் பாபாஜி நம்மளை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு சில விஜயம் வராரு, கொடுக்க போறாரு, கொடுப்பாரு. இந்த வகையில சைவ சித்தாந்த கருத்துல இருந்து உங்களுக்கு இந்த கேட்ட கேள்விக்கு அருமையான பதில் பாபாஜி ரொம்ப சிறப்பாக கொடுத்தாரு. அதே போல மாணிக்க வாசகர் பத்தி ஒரு ரெண்டு ஒரு வரி சார் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப அருமை. எப்படி அருமைனா, அவர் அந்த பாடல்ல சொல்றாரு, குற்றமே குணமாக கொண்ட என்ன கருணையே வடிவமா நீ இருக்கிற, நீ என்னுடைய குற்றத்தை பொறுத்து எனக்கு நீ அருளக்கூடாதான்னு கேட்கிறார். கண்டிப்பா அருள்வார். அத அவருடைய பக்குவ இன்மைக்காக அவருக்கு எந்த அளவுக்கு எப்படி கொடுக்கணும் என்றத திருவள்ளுவருக்கு சரியான முடிவு கொண்டு அதை நம்ம அறிய முடியாது. பெரிய பக்குவ நிலையில கூட அறிய முடியாது. அப்ப அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ஒரு சிறப்பான இடத்துல நம்ம இருக்கணும், சிறப்பான பயிற்சி செய்யணும், சிறப்பான வழியை நோக்கி போயிருக்கணும். எல்லாருக்கும் அந்த சிறப்பு நிலை கிடைக்கும். அதுல எந்த ஐயம் அந்த சிறப்பு நிலை கிடைக்க எப்போதும் பாபாஜி இணைஞ்சி இருப்போம், அவரை நேற்று இருப்போம், அவர் வழியில் நடப்போம். ஓம் பிரிய பாபாஜி, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போலவே பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை மேலும் ஒரு படி உயர்த்தி இருக்கின்றீர்கள். சத் சங்கத்தை அவர்களுடைய கருத்துக்கு ஏவாக சாதகர்களுக்கு விளங்கும் முறையில் எளிமையாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய.